கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான தீன் அல் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக, நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய இன்றியமையாத ஒரு நேர்வழியாக ரப்பல் ஆலமீன் நம்முடைய மார்க்கத்தை நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார். அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன அம்சங்களை அவன் சந்திக்க வேண்டும், என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, அந்த பிரச்சனைகளிலிருந்து மனிதன் வெளியாவதற்கான பாதை என்ன, வழி என்ன என்பதை பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் மட்டும்தான். ஆனால் இன்று நாம் இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாத்தில் பிறந்து விட்டதையே ஏதோ அல்லாஹ்வுக்கு செய்த ஒரு உபகாரமாகவும், இஸ்லாத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அல்லாஹ்வுடைய தீனுக்காக நாம் செய்யக்கூடிய பெரிய உதவியாகவும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி நடப்பது அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்யக்கூடிய பேருதவியாகவும் கருதப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் நாகரிகத்தினுடைய உச்சத்திற்கு சென்று பார்த்து அங்கே அவர்களுக்கு தீர்வு கிடைக்காமல், இன்னும் அவருடைய வாழ்க்கையின் சிக்கல்களுக்கு எதெல்லாம் தீர்வு என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் தீர்வாக தேடி தீர்வாக நாடி சென்று அவைகளெல்லாம் தாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தீர்வு கிடைக்கவில்லை, தாங்கள் விரும்பக்கூடிய தங்களுடைய பிரச்சனையை தீரக்கூடிய வழி அங்கே இல்லை என்பதை புரிந்து கொண்டு கடைசி மார்க்கமாக, இறுதி மார்க்கமாக, இறுதி வழியாக, இறுதி தீர்வாக அல்லாஹ்வுடைய புனிதமான தீன் அல் இஸ்லாத்தை நோக்கி மற்ற மக்கள் வரக்கூடிய ஒரு சூழலை இன்றைய உலகம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்திலே பிறந்து முஸ்லிம்களாக வாழ்கின்றோம் என்று மாறுதட்டக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதியின்படியும் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஆக்கியிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நேரான பாதை, தெளிவான பாதை அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் தான் என்பதை எந்த அளவுக்கு நாம் புரிந்திருக்கிறோம் என்று பார்ப்போமேனால், நாம் அதற்கு சாட்சியாக நாம் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை எந்த அளவுக்கு பின்பற்றி நடத்துகின்றோம், உலகத்தில் உள்ள வழிகட்ட மக்கள் எல்லாம் வழிகட்டு சென்று வழி தெரியாமல் சுற்றி அலைந்து கடைசியிலே அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் தான் மார்க்கம் என்று சரணடைந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயர்த்தி படிக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்திலே பிறந்து தீன் அல் இஸ்லாத்தை பின்பற்றி நடக்கிறோம் என்று தாவா செய்யக்கூடிய நாம், வாதம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்பதற்கு நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளே உள்ளங்கை நெல்லிக்கிரியை போன்று நமக்கு சான்று வந்து கொண்டிருக்கின்றன. அன்றாட குடும்ப வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனை மூலமாக ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடிய அவலநிலைகள், அந்த பிரச்சனைகளுக்கு அந்த பிரச்சனைகளும் குழப்பங்கள் உருவாவதற்கு காரணம் என்ன, அந்த காரணத்தை நாம் நிவர்த்தி செய்து கொள்கிறோமா என்று புரிந்து கொள்ளாமை சரி இன்னால் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்தால் அந்த குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்டது, அந்த சிக்கலை தீர்க்க போய் மேலும் குழப்பம் ஏற்பட்டது, அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தினந்தோறும் செத்து செத்து மடிந்து கொண்டிருக்கிறார், அதற்கெல்லாம் காரணம் அவர் இப்படிப்பட்ட முறையை தேர்ந்தெடுத்ததுதான். ஆகவே நாமாவது இனி சரியான பாதையை, சரியான முறையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்ற உணர்வு மற்ற மக்களுக்கு ஏற்படுகிறதா என்று பார்ப்போம் என சகோதரர்களே, அதுவும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைய குடும்ப வாழ்க்கைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்த முறை, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு ஒரு பொருளை மகராக கொடுக்கின்றீர்கள், திருமண பரிசாக, திருமண வாக்குறுதி பொருளாக கொடுக்கின்றீர்கள், பிறகு அந்த மனைவிக்கு உங்களுக்கு மத்தியிலே மனவிரிசல் ஏற்பட்டு அல்லாஹ் சொன்ன முறைப்படி நீங்கள் பிரிந்து விடுகின்றீர்கள் என்று இருக்கும் பொழுது, நீங்கள் அந்த மனைவிக்கு மலை குவியல் அளவுக்கு ஒரு பொற்குவியலையே, குவியல் அளவுக்கு ஒரு பொன்னையோ தங்கத்தையோ நீங்கள் அதற்கு அன்பளிப்பாக அவர் கொடுத்திருந்தாலும், மகாராணா கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் ஒரு சிறிய அளவை கூட திரும்பத்தா என்று கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஒருவர் தன்னுடைய மனைவி திருமணம் என்றார், திருமணம் முடித்தவர்கள் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை முறை கசந்து போய் அவருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்பட்டு விடுகின்றது. அவர் பிரியமா இருக்கும் பொழுது, கணவன் மனைவி என்ற வாழ்க்கை முறை உறவு முறை இனிப்பா இருக்கும் பொழுது, மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அந்த மனைவிக்கு மாறு கொடுத்தார், அன்பளிப்பு கொடுத்தார். இப்பொழுது பிரிவினை என்று ஏறிடுகின்றது. தான் கொடுத்த அன்பளிப்புகளை திரும்ப பெறலாமா என்று ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். நீங்கள் ஒரு பொறுக்குவியலே அன்பளிப்பாக கொடுத்திருந்தால் கூட திரும்ப பெறுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டு அதை காரணத்தை ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். ஏன் நீங்கள் திரும்ப பெற முடியாது அவர்களிடத்திலிருந்து என்பதற்கு அல்லாஹ் காரணம் சொல்கின்றான். நீங்கள் எப்படி அவர்களிடத்தில் அந்த பொருளை திரும்ப பெற முடியும்? ஏனென்றால் உங்களில் ஒருவர் மற்றொருவருடன் இரண்டர கலந்து விட்டீர்கள். நீங்கள் ஒருவர் மற்றவரோடு, கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு இரண்டர கலந்து விட்டீர்கள், இரண்டர முகப்பத்தாகிவிட்டீர்கள், இருவருடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெற முடியும்? அது மட்டுமல்ல, திருமணம் என்ற ஒரு உறுதியான ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்திருக்கின்றீர்கள். அந்த பெண்கள் உங்களிடத்திலிருந்து உறுதியான வாக்குறுதியை பெற்றிருக்கின்றார்கள். உங்களிடத்திலிருந்து ரப்பலாரும் சொல்கின்றார், நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட வாக்கை கொடுக்கின்றீர்கள் என்றால், எப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுக்கின்றீர்கள் என்றால், நான் கடைசி வரை நீதான் எனக்கு மனைவி, நான் தான் உனக்கு கணவன், கடைசி வரை சரிய சொன்ன முறைப்படி உன்னை வாழ வைப்பேன், உனக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை உரிமைகளை பூர்ணமாக கொடுப்பேன், உன்னுடைய உணர்வுகளை மதிப்பேன் என்றெல்லாம் நீங்கள் அந்த மனைவியிடத்திலே வாக்குறுதி கொடுத்துத்தான், அந்த பெண்ணிடத்திலே வாக்குறுதியை கொடுத்துத்தான் நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் முடித்திருக்கும் பொழுது நீங்கள் அவ்வளவு லேசாக, அவ்வளவு இலகுவாக, எனக்கு மனசு பிடிக்கல, எங்க அம்மாவுக்கு பிடிக்கல, அம்மா அத்தாவுக்கு பிடிக்கல என்பதற்காக இலகுவாக தலாக் 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 என்று கீழ்த்தரமான முறையில் தலாக் சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறது, என்ன உரிமை இருக்கிறது? ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். அருமை சகோதரர்களே, இங்கே இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி நான் ஏன் இங்கே சொல்ல இருக்கிறது என்றால், சமீப காலமாக இஸ்லாத்திற்கு எதிரான மீடியாக்கள், வெஸ்டர்ன் மீடியாக்கள், இஸ்லாத்திற்கு எதிரான இந்தியாவினுடைய உலக மயமாக்கல் திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கில் புகுந்த வெஸ்டர்ன் மீடியாக்கள், மேற்கத்திய மீடியாக்கள் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இஸ்லாத்தை பற்றி பரப்பக்கூடிய அவதூறுகள் சொல்லி மாறாது. குறிப்பாக சமீபத்திலே ஒரு மாதத்திற்கு முன்பாக போபாலிலே ஆல் இந்தியா முஸ்லீம் பெர்சன் லா போர்டு சொல்லக்கூடிய அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய ஒரு கூட்டம் நடைபெற்றது, பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு எதற்காக நிறுவப்பட்டது என்றால், முஸ்லீம்களுக்குரிய சட்டங்கள் முஸ்லீம்களுக்காக பாதுகாக்கப்பட வேண்டும், ஷரிய சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துவிடக்கூடாது, காமன் சிவில் கோடை கொண்டு வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியிலே இந்துக்களுடைய கலாச்சாரத்தை முஸ்லீம் மத்தியில் பூத்துவிடக்கூடாது, நாங்கள் முஸ்லீம்கள் என்றும் எங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி நடப்போம் என்பதை அரசாங்கத்திற்கு வலியுறுத்துவதன் மூலமாகவும், அதை மக்களுக்கு மத்தியிலே அவேர்னஸ் ஏற்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் முஸ்லீம் பெர்சன் லா போர்டு என்று சொல்லக்கூடிய அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம். இது அவ்வப்போது தங்களுடைய அந்த வாரியம், இந்த அமைப்பு அவ்வப்போது தன்னுடைய பணியை, சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் ஷரியத் கோர்ட்டுகளையும் ஷரியத் நீதிமன்றங்களையும் நிறுவிய பெருமை இந்த அமைப்பை சாரும். அகில இந்திய அளவிலே பல பகுதிகளிலே ஷரியத் நீதிமன்றங்கள் நிறுவி நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் பலதரப்பட்ட மக்களால் கேவலப்படுத்தப்பட்டு விடாமல், பலதரப்பட்ட மக்களுக்கு முன்னால் விசாரிக்கப்படாமல், பல்வேறு காலகட்டத்திலே அவர்கள் அழைக்கழிக்கப்பட்டு விடாமல், நம்முடைய குடும்ப பிரச்சனைகள், நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு மத்தியிலே பேசி தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்படும் ஷரியத் நீதிமன்றங்கள். இந்த ஷரியத் நீதிமன்றங்களையும் ஷரியத் கோர்ட்டுகளையும் உருவாக்கியதில் பெரும் பங்கு வகித்தது இந்த ஆல் இந்தியா முஸ்லீம் பெர்சன் லா போர்டு தான். நம்முடைய மக்காப்பள்ளியினுடைய ஷரியத் கோடு கூட அந்த ஆல் இந்தியா முஸ்லீம் பெர்சன் லா போர்டு அறிவுரையின் கீழ் தான், அவர்களுடைய தூண்டுதலின் கீழ் தான் அல்லாஹ்வுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சமீபத்திலே சென்ற வாரம் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிக்கா நாமா என்ற பெயரிலே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன் என்றால், அந்த பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, பொதுக்குழு அது நடந்து கொண்டிருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே மீடியாக்களில் பத்திரிகை செய்தி என்றால், முஸ்லீம் பெர்சன் லா போர்டு இரண்டாக உடைந்து விட்டது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் முஸ்லீம் பெர்சன் லா போர்டிலே முஸ்லீம்கள் மத்தியில் உள்ள எல்லா பிளவு மக்களும் அதில் உறுப்பினராக இருக்கிறார்கள். இஸ்லாத்தில் பல விதமான பிரிவினைகள் இருந்தாலும் கூட ஷியாக்களும் அதில் உறுப்பினராக இருக்கிறார்கள், பஹாவிகள் என்று சொல்லக்கூடிய அகில ஹதீஸ்களும் அதில் உறுப்பினராக இருக்கிறார்கள், தேவபந்திகளும் அதில் உறுப்பினராக இருக்கிறார்கள், பரேலிகள் என்று சொல்லக்கூடிய கபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், தர்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களும் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இப்படி எல்லா தரப்பு மக்களையும் உறுப்பினர்களாக கொண்டு முஸ்லீம் சமூக பணியை மட்டுமே மைய கருத்தாக கொண்டு, நமக்கு மத்தியில் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், நாம் அதை தனித்தனியாக பேசிக்கொள்ளலாம், நம்முடைய வீடுகளில் பேசிக்கொள்வோம், நம்முடைய பகுதிகளில் பேசிக்கொள்வோம், இருக்கிறோம். இங்கே முஸ்லீம்களுடைய பிரச்சனை என்று வரும்பொழுது நாம் எல்லோரும் ஒற்றுமையா பணியாற்ற வேண்டும் என்று அனைத்து தரப்பை சார்ந்தவர்களுக்கும், ஜமாத் இஸ்லாமியை சார்ந்தவர்கள், தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள், தேவபந்த் மதரசாவை சார்ந்தவர்கள், பரேலியை சார்ந்தவர்கள், லக்னோவை சார்ந்தவர்கள், ஷியாக்கள் அமைப்பை சார்ந்தவர்கள், இப்படி எல்லா மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லோருக்கும் பொறுப்பை கொடுத்து எல்லோராலும் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஆல்ரெடி முஸ்லீம் பர்சனல் போர்டு. இந்த முஸ்லீம் பர்சனல் போர்டு அவ்வப்போது அரசாங்கத்தினுடைய பல விஷயங்களை, அரசாங்கத்தினுடைய முஸ்லீம்களுடைய பல விஷயங்களை அரசாங்கத்தின் கவனத்தில் கொண்டு செல்வது. சமீபத்தில் பாபரி மசீதி விஷயத்தில் கூட சங்கராச்சாரிய மூக்கை நுழைத்து அதில் சமரசம் செய்ய போகிறேன் என்று சொன்னபொழுது அந்த சங்கராச்சாரிக்கு பதிலடி கொடுத்து எங்களுடைய விஷயத்திலே தலையிட வேண்டாம் என்று மறுத்து அந்த பிரச்சனையை ஒரேடியா ஓரம் கட்டியது அவருடைய முஸ்லீம் பர்சனல் போர்டு தான். பாபரி மசீதி விஷயமாக பேசுவதற்கு அரசாங்கத்தால் அனுமதி வழங்கப்பட்டது அவருடைய முஸ்லீம் பர்சனல் போர்டு தான். இப்படி இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுடைய பல பிரச்சனைகளை ஆராய்ச்சி ஆராய்ந்து தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்பு ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் போர்டு. அவ்வப்போது நான் பத்திரிகைகளிலும் அதனுடைய பெயரை கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஆல் இண்டியா பொதுக்குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பத்திரிகைகளை செய்தி என்னவென்றால், முஸ்லீம் பர்சனல் போர்டு இரண்டாக உடைந்தது. அவுட்லுக் பத்திரிகையும் இந்தியா டுடே பத்திரிகையும் கவர் ஸ்டோரியாக தான். இந்தியா டுடேயினுடைய கவர் ஸ்டோரியே சட்ட முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் இரண்டாக பிளவுபட்டது. கவர் ஸ்டோரியாக போட்டு உள்ள ஒரு சில பேருடைய பேட்டிகளை எடுத்து போட்டு அவர் அப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு. பெரிய அமைப்பாக இருந்த ஒரு முஸ்லீம் பர்சனல் போர்டு என்ற அமைப்பு, முஸ்லீம்களுடைய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டுபட்டு விட்டது, பிளவுபட்டு விட்டது என்று ஒரு செய்தியை வெளியிட்டது. எதற்காக என்றால், அடுத்த ஓரிரு நாட்களில் மீடியாக்களில் எல்லா பத்திரிகைகளும் செய்தி என்னவென்றால், முஸ்லீம் பர்சனல் போர்டு நிக்கா நாமா வெளியிட்டிருக்கின்றது. முஸ்லீம் பர்சனல் போர்டு தலாக்கை பற்றி மூன்று தலாக் சொல்லக்கூடாது என்று அறிவித்து விட்டது. இதனால் முஸ்லீம் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி எல்லாம் பத்திரிகைகள், அதாவது இவ்வளவு காலமாக முஸ்லீம் பெண்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தில் எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, முஸ்லீம் பெண்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படுவது கிடையாது, முஸ்லீம் பெண்களுக்கு இஸ்லாத்தில குரானிலோ ஹதீஸ்லோ அவர்களுக்கு எந்த உரிமையும் வழங்கப்படுவது கிடையாது, இப்பொழுது இந்த முஸ்லீம் பர்சனல் போர்டு வந்துதான் புதிதாக ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு திரிபு செய்திகளை மீடியாக்கள் வெளியிட்டன. இது நம்ம எத்தனை பேர் நம்ம இதில் இந்த செய்திகளை கவனம் செலுத்தினோம், எத்தனை பேர் இதை பார்த்தோம் என்று எனக்கு தெரியவில்லை. அருமை சகோதரர்களே, ஏன் இந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்ன? இந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்ன? முஸ்லீம் பர்சனல் போர்டு என்ன சொல்லியிருக்கு என்றால், இஸ்லாத்திலே மூன்று தலாக்கை ஒரே நேரத்தில் சொல்வது ஹராம். மூன்று தலாக்கை ஒரே நேரத்தில் சொல்வது ஹராம். இது யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அஹ்லுஸ்ஸுன்னத் வல் ஜமாத்தா இருக்கட்டும், அஹ்லு ஹதீஸா இருக்கட்டும், வஹாபிகளா இருக்கட்டும், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முடிவு என்னவென்றால், மூன்று தலாக்கை ஒரே நேரத்தில் சொல்வது அது ஹராமான தலாக். ஒரே நேரத்தில் சொல்வது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒருத்தர் சொல்லிட்டான், திமிர் எடுத்து போய் மூன்று தலாக்கை சொல்லிவிட்டான். இப்பொழுது மூன்று தலாக்கு ஆகுமா ஒரு தலாக்கு ஆகுமா? இதிலே உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு. அது அந்த காலத்திலும் கருத்து வேறுபாடு, அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சமுதாயத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படவும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குடும்ப வாழ்க்கையை பற்றி கணவன் மனைவி வாழும் பொழுது அந்த வாழ்க்கை ஒத்து வரவில்லை, அவர்களுக்காக அவர்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து வாழ முடியாது, இனிமேல் அவருடைய வாழ்க்கையை நீடித்துக் கொள்ள முடியாது, அவர்கள் மனநாள் ரொம்ப நாளுக்கு நீடிக்காது என்ற நிலை ஏற்படும் பொழுது அவர்களுக்குள் மன விளக்கை ஏற்படுத்துவதற்கு ரப்பல் ஆலமீன் இவ்வளவு தெல்ல தெளிவாக இஸ்லாத்திலே ஷரியத்திலே சொல்லப்பட்டதை போன்று உலகத்தில் எந்த மதத்திலும் சொல்லப்படவில்லை. தலாக் சட்டத்தை பற்றி இருக்கட்டும், நிக்கா சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இருக்கட்டும், அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், பௌத்த மதமாக இருக்கட்டும், எந்த மதத்திலும் இவ்வளவு தெளிவாக சொல்லப்படவில்லை. அந்த பொறாமையினால் ஏற்பட்ட விளைவு இஸ்லாத்தில் இவ்வளவு தெளிவாக இருக்கின்றது. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு என்றால், எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பொழுதிலே மதீனாவில் இருந்த யூதர்கள் எல்லாம் கிண்டல் பண்ணினார்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, என்னவென்று, மாலி ஹாதர் ரஜுல், மாலி ஹாதர் ரஜுல், யுஅல்லி முன்னசா ஹராவல் பவுல், என்ன இவர் பெரிய ரசூலுங்கிறாரு, பெரிய நபிங்கிறாரு, மக்களுக்கு சிறுநீர் எப்படி கழிக்கிறது, எப்படி துணியை தூக்குறது, எப்படி உட்கார்றது, இதெல்லாம் ஒரு நபி சொல்லிக் கொடுப்பாரு, இப்படிப்பட்ட விஷயத்தில சொல்லித் தரார், சில்லித்தனமான கொள்கை என்று யூதர்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கிண்டல் பண்ணும் அளவுக்கு இஸ்லாம் என்பது சின்ன சின்ன விஷயங்களை சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் கூட எப்படி உங்களுடைய ஆடைகளை அகற்ற வேண்டும் என்பதை கூட இஸ்லாம் சொல்லி தருகின்றது. உங்களுடைய ஆடைகளை எப்படி உயர்த்த வேண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாத்தும் இதழ் மதாஹிபி, நீங்கள் கழிவறைக்கு சென்றால் ஒரே உங்களுடைய ஆடைகளை தூக்கி விடாதீர்கள், உயர்த்தி விடாதீர்கள், கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவுக்கு மட்டும் உங்களுடைய ஆடைகளை அகற்றிக் கொள்ளுங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு கழிவறையிலே ஒரு தனி மனிதன் அவருடைய சுய தேவை நிறைவேற்றுவதற்காக செல்லக்கூடிய ஒரு விஷயம், அதில் கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், நீங்கள் ஒரே உங்களுடைய ஆடைகளை தூக்கி விடாதீர்கள், தேவையான அளவுக்கு மட்டும் உங்களுடைய ஆடைகளை அகற்றுங்கள். இவ்வளவு தெள்ள தெளிவாக சொல்லித் தருவதை பார்த்தால் யூதர்களை பொறாமைப்பட்டார்கள். அந்த பொறாமையின் விளைவு இவ்வளவு குடும்ப வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் இவ்வளவு தத்ரூபமாக சொல்கின்றான். உலகத்தில் எந்த மதத்திலும் இவ்வளவு தெளிவாக இல்லை. ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், கணவன் மனைவி மத்தியிலே பிணக்கு ஏற்படுவது இயல்பு இயற்கை. அப்படி பிணக்கு ஏற்பட்டு விட்டால், உங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், முதலில் நீங்கள் உங்கள் மனைவியை அறிவுரை சொல்லுங்கள். அறிவுரைக்கு உங்களுக்கு பிரச்சனை தீரவில்லை என்றால் படுக்கையை விட்டு விலக்குங்கள். படுக்கை விலகினால் ஏதாவது அவர் புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, விலகிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, உங்களுடைய முக்கியத்துவம் அவருக்கு தெரியவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவளுக்கும் ஒரு மனமாற்றம் ஏற்படலாம், உங்களிடத்தில் ஒரு மனமாற்றம் ஏற்படலாம். கொஞ்ச நாளைக்கு படுக்கை விரிச்சு வச்சுக்கின்றா, அதிலும் ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் உங்களுடைய மனைவியின் மீது தவறு இருக்குமே, ஆனால் மனைவி மீது தவறு இருக்குமே, ஆனால் உங்களை பேசிக்க வீட்டை விட்டு வெளியே போறா, உங்களை பேசி கேட்காம மற்ற ஆண்கள்கிட்ட பேசுறா. ஏனென்றால் நமக்கு மத்தியில் பல பிரச்சனை தான், பல பேருக்கு மத்தியில் மற்ற ஆம்பளைகளை எப்படி அனுமதி எல்லாம் பேசுறா. அந்த ஏதாவது பொதுவான விஷயத்தோட தப்பான எண்ணம்லாம் இருக்காது, ஆனா இவருக்கு ஒரு சந்தேக பார்வை, சரியை சொல்லி என்று பேசக்கூடாது என்று அதை அனுமதி அவளுக்கு நாம் வலியுறுத்த வேண்டும், சொல்லித்தர வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும். ஆனா அதற்காக சந்தேகப்பட்டு சந்தேக பார்வை பார்ப்பது என்பது மார்க்கத்தில் எந்த விதத்திலும் அனுமதி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அழிக்கக்கூடிய ஏழு பெரும் பாவங்களில் ஒரு பாவம் என்னவென்றால், அழிக்கக்கூடிய ஒரு மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய ஏழு பெரும் பாவங்களில் ஒரு பாவம் என்னவென்றால், ஒரு அப்பாவி பெண் பாவம் செய்யாத ஒரு பெண் மீது பாவம் செய்தால் பழி சுமத்துவது, நடத்தை கெடாத ஒரு பெண் மீது நடத்தை கெட்டவள் என்று பழி சுமத்துவது, நல்ல பெண்ணை பார்த்து அவள் நடத்தை கெட்டவள், தீய நடத்தை உள்ளவள் என்று குறைவு சொல்வது, அவதூறு சொல்வது, இதை விட பெரிய பாவம் எதுவும் இல்லை. இது அழிக்கக்கூடிய ஏழு பெரும் பாவங்கள். எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை உண்பது, அநாதிகளை சொத்துக்களை சூறையாடுவது, அல்லாவுக்கு இணை வைப்பது போன்ற பெரும் பெரும் பாவங்களோடு இதையும் சேர்க்கின்றார்கள், அப்பாவி பெண் மீது அவதூறு சொல்வது என்று. அப்ப எந்த கணவனும் தன்னுடைய மனைவியின் மீது அவதூறு சொல்வதோ சந்தேகிப்பதோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அந்த பெண்ணை திருத்துங்கள், அல்லாஹ் சொல்கின்றான், உபதேசம் செய்யுங்கள், படுக்கை விட்டு பிரியுங்கள், அதற்கு ஒத்துவரவில்லையா, அவளுக்கு காயம் ஏற்படாதவாறு இவ்வளவு நாளா பாசமா இருந்த நம்முடைய கணவன் இப்ப நம்ம கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ற எண்ணம் ஏற்படும் அளவுக்கு லேசாக அடியுங்கள். பலார பலான அடிமையை போட்டு அடிப்பதை போட்டு முகத்தில் அறைவதற்கோ முகத்தில் போட்டு அடிப்பதற்கோ அனுமதி இல்லை. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு இதைவிட கேவலம் என்ன வேண்டும்? ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒரு மூமினுக்கு இதைவிட கேவலம் என்ன வேண்டும்? இரவெல்லாம் பகலெல்லாம் தன்னுடைய மனைவியை அடிமையை போன்று அடித்து விட்டு, பகலிலே தன்னுடைய மனைவியை அடிமையை போன்று அடித்து விட்டு, இரவிலே அவளுக்கு முன்னால் இவன் அடிமையை போன்று மண்டியிட்டு கிடப்பது இதைவிட கேவலம் என்ன இருக்கிறது என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். பகலிலே அவளை அடிமையை போன்று அடித்து விட்டு, இரவிலே இவன் அடிமையை போன்று அவளிடத்தில் மண்டியிட்டு இருப்பது இதைவிட கேவலம் ஒரு மூமினுக்கு வேற எதுவும் இல்லை என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்தி காட்டுகின்றார்கள். ஆனால் அந்த அளவுக்கு அடிக்காமல், நம்முடைய கணவன் தேவைப்பட்டால் அடிக்கவும் செய்வாரோ என்ற ஒரு பயம் ஏற்படும் அளவுக்கு லேசாக அடியுங்கள், அதற்கும் ஒத்து வரவில்லையா. நான்காவது தீர்வு, ஹக்கமம் மின் ஆலிஹி வ ஹக்கமம் மின் ஆலிஹா. ரெண்டு தரப்பு குடும்பத்தார்கள் பேசி தீர்க்க பாருங்கள், குடும்பத்தார்கள் பேசி தீர்க்க முடியவில்லையா, ஷரியத்து கோட்டு போன்ற இடங்களுக்கு வாருங்கள், ஊர் ஜமாத்தில் பேசுங்கள், முதியோர்கள் மத்தியில் நல்லவர்கள் மத்தியில் வைத்து பேசுங்கள், நல்லவர்கள் நல்ல தீர்ப்பை சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஷரியத் முறையிலான தீர்ப்பை சொன்னால் கட்டுப்பட்டு நடங்கள், அதற்கும் முடியவில்லையா, அப்பொழுதும் ஒத்து வரவில்லையா. ஐந்தாவது அஸ்திரமாகத்தான், ஐந்தாவது ஆயுதமாகத்தான் ரப்பல் ஆலமீன் தலாக் என்று சொல்லக்கூடிய முறையை கட்டுத்தருகின்றான். ஏன் இதை சொல்லினார் சகோதரர்களே, நாம் நம்முடைய இளைஞர்களுக்கு திருமணத்தை பற்றி சொல்லி தெரிவதை விட தலாக்கை பற்றி அவர்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். திருமணத்தை பற்றி சொல்வதை விட தலாக்கை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் இங்க கல்யாணம் முடிச்சு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல ஃபாரினுக்கு போயிடுறாரு, அங்க போன உடனே இங்க மாமியாருக்கு மருமகன் தாராரு, உடனே மாமியார் இங்கே போன் பண்றது மானுக்கு, தாய் இங்கே மானுக்கு போன் பண்ணுவா, உன் மான் நடத்த சரியில்லை, கேக்காங்குளம் வெளியே போறா, உள்ள வர்றா, அவனை பாக்குறா, இவனை பாக்குறா, உடனே அங்கிருந்து தலாக், லெட்டர்ல தலாக், தந்தியில தலாக், டெலிபோன்ல தலாக், இப்ப எஸ்எம்எஸ்ல தலாக், அறிவியல் வளர வளர ஹராமும் வேகமாக வளர்கின்றது எஸ்எம்எஸ்ல தலாக். எதற்காக சொல்லினார் சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபஹதுல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக், அத்தலாக் என்பது அல்லாஹ்வுக்கு கோபம் மூட்டக்கூடிய காரியம், இது உண்மையிலே அவர் சமுதாயத்துக்கு மத்தியிலே மிகைத்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஈஸியா தலாக் 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 என்று சொல்வது, இன்னும் சொல்ல போனால் சில ஜமாத்துகளிலே பிரித்து வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது, சரி ரெண்டு பேரும் ஒத்து வர்றதில்ல, வேற வழியே இல்லை, பிரிச்சுதான் ஆகணும் என்று இருக்கும் பொழுது அவர்களை பிரித்து வைப்பதில் தவறில்லை. ஏனென்றால் நம்முடைய சரியத்து கோட்டில் ஒரு முறை சம்பவம் நடந்தது, கணவன் மனைவிக்கு மத்தியிலே சேர்த்து வைப்பதற்காக சமாதானம் பேசுவதற்காக நான்கு ஐந்து வாயிலாக்கள் உட்கார்ந்து பேசி 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 பார்த்தோம், முடியவே இல்லை, ரெண்டு பேருமே பிரிந்து விடுவதை தீர்மானமா இருக்கிறார்கள். நாங்களும் ஜட்ஜிமார்கள் உட்கார்ந்து எல்லாம் ஆலோசித்து பார்த்ததுல இவர்களை பிரித்து வைப்பதற்கு வழி இல்லை, ரெண்டு பேரும் பிரிச்சுதான் ரெண்டு பேரும் நல்லது என்று அந்த கணவனை ஒரு தலாக் சொல்லுப்பா என்று தலாக் சொல்ல வைத்து ரெண்டு பேரும் பிரிச்சு ரெண்டு பேரும் லெட்டர் கொடுத்து அனுப்பியாச்சு, ரெண்டு பேரும் லெட்டர் கொடுத்து இவர்களுடைய திருமண வாழ்க்கையத்தோடு முடிவுக்கு வந்துருச்சு. அதனால இவன் இந்த பெண் தன்னுடைய விருப்பப்பட்ட ஆணை தன்னுடைய வாழ்க்கை துணையாக எடுத்துக்கொள்ளலாம், இந்த ஆண் தன்னை விருப்பப்பட்ட பெண்ணை தன்னுடைய வாழ்க்கை துணையாக எடுத்துக்கொள்ளலாம், லெட்டர் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு மாப்பிள்ளை வீட்டார்ட்டு ஆயிரம் ரூபாய் மணியார் வருது சரியத்து கோட்டுக்கு, எதுக்குன்னு சொன்னா நான் இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம், எங்க போய் எங்க பிரச்சனை தீர்க்க தெரியாம கஷ்டப்பட்டு இருந்தோம், சரியத்து கோட்டில எங்களுக்கு ரொம்ப அழகான தீர்ப்பு கொடுத்தீங்க, அதனால எங்களுடைய ஒரு அன்பளிப்பாக இந்த டொனேஷனாக இந்த தொகையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு ரிசீட் போட்டு அனுப்பியாச்சு. ஒரு வாரம் இருக்கும் பெண் வீட்டாளர்கள் 1500 வருது, எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தோம், அதான் தான் நல்ல முறையில பிரச்சனை தீர்த்து வச்சுங்க, அதனால நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், எங்களை இந்த அன்பளிப்பை நீங்க சரியத் கோட்டுடைய செலவு காரியத்துக்கு சொல்லி 1000 பெண் வீட்டாக வருது. அதையும் எடுத்துட்டு அவங்க டொனேஷ் பண்ணி அனுப்பிடும். அப்ப இதுல என்ன தெரியுது, ரெண்டு தரப்பாருமே பிரித்துத்தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்பொழுது பிரித்து வைப்பது தவறில்லை என்று சரியை சொல்கின்றது. அதுதான் ரெண்டு பேருக்கு கை, ரெண்டு பேருக்கு நல்லது. இப்படி பிரித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது சில ஜமாத்துகளில் இருக்கக்கூடிய முத்தவள்ளிகள், சில ஜமாத்துகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் மார்க்கம் தெரியாதன் காரணமாக, அல்லது அங்க இருக்கக்கூடிய உலமாக்களை ஆலோசனை செய்யாதன் காரணமாக, அவர்களோடு கலந்து அவர் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் தெரிந்து கொள்ளாத காரணமாக ஈஸியா என்ன பண்றாங்க, அந்த பாருப்பா பிரிச்சு வைக்கணும் முடிவு பண்ணியாச்சு, அதனால மூணு தலாக்கு சொல்லிடு. மூணு தலாக்கு சொல்வது எவ்வளவு பெரிய ஹராம். ஷரியத் முறைப்படியே ஒரு தலாக்கு தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ரப்பல்லாஹ் சொல்கின்றான், மனுஷன் மரங்கு மனிதனுடைய உள்ளம் என்பது குரங்கை போன்றது, அது மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இப்ப ஒரு அவசரப்பட்ட ஆவேசத்தில் கோபத்தில் வாழவே முடியாது என்று தீர்மானித்து விட்டவன், பிறகு பிரிந்த பிறகு அந்த பெண் இதாக இருப்பா, அவன் தனிமையில இதாக இருக்கும் பொழுது அப்போ தன்னுடைய கணவனுடைய அருமை தெரியலாம் அவளுக்கு. ஆஹா, இவ்வளவு அருமையான கணவன் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டமே, இனிமே நமக்கு வர கணவன் எப்படிப்பட்ட கணவன் வரானு தெரியலையே, அப்ப இனிமே அவன் சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன வழி என்று அந்த பெண் யோசிக்க கூடும். அதே போன்றது கணவன் யோசிக்க கூடும். ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி மீண்டும் அவர்களுக்கு இணைவதற்கு வழி இருக்கிறதா என்றால், வழி இருக்கிறது எப்பொழுது என்றால் ஒரு தலாக் சொன்னால் தான். விருப்பப்பட்டால் அதற்கு எந்த காலத்திலும் அனுமதி இல்லை, மிகப்பெரிய நிபந்தனைகள் இல்லாமல். மிகப்பெரிய நிபந்தனை அதுதான், என்ன நிபந்தனை, தேவையில்லாத சிக்கல்கள். மூணு தலாக்கு சொல்லிட்டு அந்த பெண் பிரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர நினைச்சாண்டா தேவையில்லா சிக்கல்கள். என்ன சிக்கல், அந்த பெண்ணை இன்னொரு ஆணவனு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவன் வாழ்ந்த பிறகு 3 அவன் தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்த பிறகு வீடு கூடிய பிறகு அவன் தலாக்கு சொல்லணும், அவன் தலாக்கு சொன்ன பிறகு இந்த பெண்ணை 3 இதா இருக்கணும், அதற்கு பிறகுதான் முதல் கணவன் மறுபடியும் திருமணம் செய்யலாம். இவ்வளவு இடையொரு சிக்கல் எதனால ஏற்படுது, இவர் 3 தலாக்கு சொன்னதுனால. இப்ப லேட்டஸ்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இஷ்டத்துக்கு தலாக் 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 3 அடிக்க வேண்டியது, 300 அடிக்க வேண்டியது, அடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் கிறுக்கு தலைமை நான் சேரணும்னு நினைச்சா மக்கா பழகிறது கேட்டா இல்லைங்க, மார்க்கத்துல அனுமதி இல்லை சேர்றதுக்கு, வேலூர் பாக்கியத்து மதரசாக்கியில பேர சேர்க்கறதுக்கு அனுமதி இல்லை, தேவத்து மதரசாக்கியில சேர்றதுக்கு அனுமதி இல்லை, மதினா யூனிவர்சிட்டி மதினாவில் பெரிய இஸ்லாமிய கல்லூரிக்கு போகணும் வைக்க பத்தாவதுங்க சேர்றதுக்கு அனுமதி இல்லை. என்ன பண்ற, எங்க போனா சேர்க்கறதுக்கு அனுமதி இருக்கும், யாரோ ஒருத்தர் சொல்றாரா இங்க மண்ணடியில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரா, 3 சொன்னாலும் பரவாயில்ல 30 சொன்னாலும் பரவாயில்லப்பா நீ சேர்ந்து வரலாம்ப்பா சொல்றாரா, உடனே சேர்ந்து வந்தாச்சு, ஆறா முடிஞ்சு போச்சு. இங்கே பாக்கியாத்துல 1000 உலமாக்கள் சொல்வது ஃபத்வா இல்ல, தேவபந்திரி மதரசா தாராளம் தேவபந்த மதரசாவில் இருக்கக்கூடிய ஆசியாவிலே மிகப்பெரிய மதரசாக்கள் பெரும்பெரும் உலமாக்களையும் பெரும்பெரும் நாதாக்களையும் உருவாக்கிய மதரசாக்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஃபத்வாவுக்கு மதிப்பில்லை. எம்பெருமான ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பூமியான புண்ணிய பூமியான மதினா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அங்கு கொடுக்கிற உலமாக்களுடைய ஃபத்வாவுக்கு மதிப்பில்லை. தன்னுடைய மனோ இச்சைக்கு, தன்னுடைய ஆசைக்கு, தன்னுடைய விருப்பத்திற்கு யார் என்ன சொன்னாலும் கேட்க தயார். அருமை சகோதரர்களை ஏன் சொல்லின்றால், இதை பார்த்து தான் மற்ற மீடியாக்கள், இஸ்லாத்திற்கு எதிரான மீடியாக்கள், மேற்கத்திய மீடியாக்கள் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் முத்தலாக்கை பற்றியும் கேவலமாக கொச்சையாக பேசக்கூடிய அவலநிலையை பார்க்கின்றோம். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய ஒவ்வொரு ஊர் பகுதியிலும் இது போன்ற பஞ்சாயத்து நடக்கும் என்றால் நாம் இருந்து சொல்ல வேண்டும், 3 தலாக் சொல்றது ஹராம். குறிப்பா முத்தவள்ளிகள் மார்க்கத்து ஜமாத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும், 3 தலாக் சொல்றது ஹராம். 3 தலாக் ஒரு நேரத்தில் சொல்லக்கூடாது, தப்பு அது. நீ பெரிய நேரம் சரியத்து முறைப்படி 1 தலாக் சொல்லு, அப்படியே விட்டு போட்டோம். 3 தலாக்கு சொல்லிவிட்டு ஏன் தேவையில்லாமல் சிரமப்பட வேண்டும், பிரச்சனையை வெளியே கொண்டு வேண்டும். இதைத்தான் ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள், 3 தலாக்கு சொல்வது ஹராம், இதை நீங்கள் உங்களுடைய ஜமாத்துகளை கொண்டு போய் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், 3 தலாக்கு சொல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சமுதாயத்துக்கு சொன்ன இந்த ஒரு அறிவுரையை இந்தியாவில் உள்ள மீடியாக்கள் எப்படி பிரபலப்படுத்துச்சு அப்படின்னா, இனிமேலாவது முஸ்லீம் பெண்களுக்கு விடிவு காலம் பிறக்குமா? ஆஸ்தக் என்ற ஒரு ஆங்கில ஹிந்தி சேனல் இருக்கின்றது, அந்த சேனலை இதை பற்றி ஒரு பேட்டியை ஒரு செய்தி தொகுப்பை வெளியிட்டு விட்டு கடைசியில் முடிக்கும் பொழுது இப்படியே சொல்லி முடிக்கின்றார்கள். முஸ்லிம் பெருசல்லாவுடைய இந்த அறிவுக்கு அறிவிப்புக்கு பிறகாவது இந்திய பெண்களுக்கு விடியகாலம் பிறக்குமா? அப்ப எவ்வளவு காலம் விடியகாலம் இல்லை. முஸ்லிம் பெண்களுக்கு அசுகப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், கேவலப்படுத்தப்படுகிறார்கள். இதை இவர்களுக்கு அச்சாரப்படுவது யார் என்றால், இப்படிப்பட்ட மேற்கத்திய மீடியாக்களுக்கு தீனி போடுவது, மேற்கத்திய மீடியாக்களுக்கு அச்சாரம் போடுவது, அனுமதி கொடுப்பது, ஆர்வம் ஊட்டுவது, உற்சாகப்படுத்துவது யார் என்றால், நம்முடைய இன்றைய தமிழ்நாடு வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அல்லாஹ் கிடையாது, ரசூலும் கிடையாது, ஓட்டு வேண்டும் என்றால் பிள்ளையார் கோயிலில் போய் விநாயகர் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிடும். அப்படிப்பட்ட பெண்மணி தலையில துணி இல்லாமல் முஸ்லீம் பெண்களுக்கு தலாக் சொல்லக்கூடிய முறையை மாற்ற வேண்டும், முஸ்லீம் பெண்களுக்கு ஜமாத்தில் இடம் கொடுக்க வேண்டும், முஸ்லீம் பெண்களுக்கு சமுதாயத்தில் உரிமை இல்லை என்று உபதேசிக்கக்கூடிய அவலநிலை ஏற்பட்டதுதான் இப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு மேற்கத்திய மீடியாக்களுக்கு தீனியாக அமைந்து விடுகின்றது. அவர்கள் பேசுவது என்னவென்றால், தமிழ் பத்திரிகைகளை சுருக்கமாக போட்டிருக்கிறார், ஆங்கில பத்திரிகை ரொம்ப விரிவாக அந்த அம்மையார் ஏதோ கூட்டத்தில் பேசிய பேச்சை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உள்ளியல் அம்ரு இலம் ராத்தின், அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டால் பூமிக்கு மேல் வாழ்வதை விட பூமிக்கு அடியே செத்து மடியது சிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட பெண்களை பார்த்துத்தான் அருமை சகோதரர்களே, இந்த அவலநிலையை போக்க வேண்டும் என்றால் சாத்தான்கள் வேதம் ஓதக்கூடாது, சாத்தான்கள் வேதம் ஓதக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்கிறது, அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறை இருக்கின்றது, நமக்கு சொல்லித் தருவதற்கு உலமாக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் எந்தெந்த காரியத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக நமக்கு வாழ்ந்து காட்டிருக்கிறார் எப்படி வாழ வேண்டும் என்று. இதெல்லாம் விட்டுவிட்டு ஓரம் கட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கிஞ்சிட்டு பின்பற்றாமல் மேடை ஏறியவுடன் இஸ்லாத்திய சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லை, ஜமாத்தில பெண்களுக்கு இடம் இல்லை, ஜமாத்தில பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஏன் பள்ளிவாசல நிர்வாகத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? பள்ளிவாசல் நிர்வாகத்தில் பெண்களுக்கு இடம் கொடுக்க வேண்டுமாம். தேவைப்பட வேண்டிய இடங்களிலே இஸ்லாம் பெண்களுக்கு இடம் கொடுக்க சொல்கிறது. நம்முடைய ஷரியத் கோட்டையில் அல்லாஹ் எடுக்கிறவினால் இரண்டு பெண்மணிகளை நியமித்திருக்கிறோம். அதில் ஒரு பெண்மணி சைக்காலஜி டாக்டர் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமா ஷரியத் கோட்டில் எவ்வளவு பலன் ஏற்படுகின்றது அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அந்த அம்மையார் வந்து எவ்வளவு அழகாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு எந்த கௌரவ குறைச்சல் நமக்கு ஏற்படுத்தவில்லை. அவர் கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறோம். ஷரியத் கோட்டில் அந்த அம்மையார் வந்து அமர்கின்றார்கள், தீர்ப்பளிக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அவர் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கிறது என்னமா, ஜமாத்திலையும் ஜமாத் நிர்வாகத்திலையும் பெண்களுக்கு இடம் கொடுத்தாகணுமா? என்ன பண்ண போறாங்க அவங்க? ஜமாத் நிர்வாகத்தில் ஆண்கள் நிர்வாகம் தெரியல, அதனால பெண்கள் வர போறாங்களா? பெண்களுக்கு எங்கெங்க இடம் கொடுக்க வேண்டும் அங்கெங்க இடம் கொடுங்க. சரியா சொல்கின்றது, எங்கெங்க தேவையோ அங்கெங்க இடம் கொடுங்கள். இப்ப ஷரியத் கோட்டையில் வந்து விட்டால் அங்கே பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆண்கள் எடுத்து தங்களை பிரச்சனை சொல்ல மாட்டார்கள். சில பெண்கள் ஷரியத் கோட்டை வரக்கூடிய பெண்கள் சில பெண்கள் எப்படி சொல்றாங்க, என்னமா பிரச்சனை சொல்லுங்க ஆரம்பிச்ச உடனே, ஆமாமா நீங்களாம் ஆம்பளைங்க, ஆம்பளை சாப்பாடு தான் பேசுவீங்க, இப்படியே ஒரு சகோதரி சொன்னார். என்ன பிரச்சனை சொல்லு? பிரச்சனை சொல்லல, கேட்கவே இல்லை. பெண்மணி உள்ள இருக்கிறாங்க அவங்க சைக்காட்ரிஸ்ட் படிச்சிருக்காங்க, நீ அவங்கள்ட்ட போய் உன்னுடைய பிரச்சனையை சொல்லு என்று சொல்லும் பொழுது, ஒரு பெண்மணி என்று இருக்கும் பொழுது அந்த சகோதரி உள்ள தனி ரூம்ல போய் மனசை திறந்து சொல்றா. அப்ப இங்க ஒரு பெண் தேவைப்படுகின்றது நமக்கு. இங்க ஷரியத் கோட்டை நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒரு பெண்ணுடைய உதவி தேவைப்படுகின்றது. அதற்கு அல்லாஹ் ரபுல்லாஹி அற்புதமான சகோதரியை கொடுத்திருக்கிறார். அவங்க வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க, பெண்கள்ட்ட பேசி பேசி பிரச்சனை எடுக்கிறாங்க. அவங்க பிரச்சனை எடுத்து நம்மள்ட்ட சொல்லும் பொழுது நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது வசதியா இருக்குது. அப்ப ஷரியத் எங்க பெண்களுடைய உதவி தேவையோ பெண்களை பயன்படுத்தப்படுமோ அங்க பயன்படுத்துன்னு சொல்லுது. பள்ளிவாச நிர்வாகத்துல வந்து பெண்கள் உட்காரணமா? சாத்தா மேடை ஏறி தலையில் துணி இல்லாம வேதம் ஓதுது. என்ன அவசியம் வந்துச்சு? யாரோ சொல்ல பார்லிமெண்ட் 33% இடம் கொடுக்கணும், சட்டமன்றத்தில் 33% இடம் கொடுக்கணும், நகராட்சியில் 33% இடம் கொடுக்கணும். உடனே பள்ளிவாச நிர்வாகத்தில் 33% இடம் கொடுக்கணும் என்ன தெரியல? அருமை சகோதரர்களே, இஸ்லாம் பெண்களுக்குள்ள உரிமைகளை வழங்குகின்றது. ஆனால் விளங்காத பெண்கள், விளங்காத மக்கள் இஸ்லாத்திலேயே இருந்து கொண்டு இஸ்லாத்தை காட்டி கொடுக்கக்கூடிய நிலையில் நடப்பதனால் இது மேற்கத்திய மீடியாக்களுக்கு இஸ்லாத்தை பத்தி எப்படியாவது ஒரு செய்தி கிடைக்கும், இதை பற்றி பிரச்சாரம் பண்ணி கேவலப்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய மீடியாக்களுக்கு இதெல்லாம் வந்து அவள் கிடைச்ச மாதிரி இல்லை, அல்வா கிடைச்ச மாதிரி ஆயிடுது. அவள் இல்லை, அவள்லாம் டேஸ்ட் இருக்காது, அல்வா கிடைச்ச மாதிரி ஆயிடுது. அதை மென்று 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 மேலே மேலும் இஸ்லாத்தை கேவலப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகின்றார்கள். ஆகவே நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், நம்முடைய குடும்ப பெண்களுக்கு, குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு நாம் அவர்களோடு ஆணாதிக்க தன்மையோடு நடந்து கொள்ளாமல் நான் ஆமல நான் சொல்றதா கேட்கணும் என்ற நிலை இல்லாமல் அவருடைய உணர்வையும் மதித்து அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து எம்பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் அன் தூக்கிலஹா இதா அக்கல்த, நீ உண்ணும் பொழுது அவளுக்கும் உணவளிக்க வேண்டும். அன் துல்சிபஹா இதா லபிஸ்த, நீ ஆடை அணியும் பொழுது அவளுக்கு நல்ல ஆடை அணிவிக்க வேண்டும். வலா தஹஜுருஹா இல்லா ஃபி பைத்திஹா, அவளை ஏதாவது கண்டிப்பதா இருந்தால் நாலு செவத்துக்கு முன்ன தனியா தான் கண்டிக்கணும் அவளை. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுடைய உணர்வுகளை மதிக்கீங்கள். நீங்க நாலு பேருக்கு முன்னாடி உங்க மனைவி கண்டிச்சிங்க அப்படின்னு சொன்னா மத்த அந்த நாலு பேர் உங்க மனைவி எப்படி மதிப்பாங்க நாளைக்கு? எந்த பெண்ணுமே பாருங்க, நாம் எல்லா பெண்களோட பழகக்கூடியவர்கள், மனைவியோட பழகக்கூடியவர்கள், நம்முடைய மனைவிகளுக்கு நம்ம பழகுறோம் நமக்கு தெரியும். எல்லா பெண்ணுமே என்ன சொல்லுவாங்க, எங்க திட்டு வந்து நாலு சோதனை திட்டுங்க, நாலு பேர் முன்னாடி திட்டாதீங்க சொல்றாங்களா இல்லையா? இந்த உணர்வுகளை, இந்த பெண்களுடைய மெல்லிய உணர்வுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டு சொல்கின்றார்கள், ஒலா தஹஜுருஹா இல்லா ஃபி பைத்தியா, அவளை கண்டிப்பதாக இருந்தால் உங்களுடைய அறையில கண்டிங்க, வீட்டில் கூட சொல்லல உங்களுடைய அறையில கண்டிங்கள். இந்த அளவுக்கு நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த முறையை நாம் வாழ்க்கையில கையாண்டு நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் எனால், அப்படியே திருமணம் என்று வரும்பொழுது ஒரு ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் ஒவ்வொரு பெண்மகளுக்கும் நாம் சரிய சொல்லக்கூடிய, இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அந்த கணவன் மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்னென்ன, மனைவி கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்னென்ன, இவற்றை பற்றி நாம் அவர்களுக்கு ஒரு வகுப்பை எடுத்தாலும் தேவையில்லை, பரவாயில்லை. ஒரு வகுப்பை எடுத்த பிறகுதான் அவர்களுக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கென்று நம்ம இடத்துல சமுதாயத்தில் ஒரு பெரு அமைப்பு, ஒரு பெரிய அமைப்பு எதுவும் இல்லாத காரணத்தினால் நாம் நம்முடைய குடும்பங்களிலேயே அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி, ஆகரத்தை பற்றி, தீன் இஸ்லாத்தை பற்றி எச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும், அவருடைய கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அவருடைய கல்வி அறிவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதை விட பன்மடங்கு சகோதரர்களே அவர்களுடைய மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நம்முடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும், இளம் வயதிலிருந்தே அவர்களை அல்லாஹ்வுடைய அடியார்களாக, அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளவர்களாக அவர்களை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம். இதிலே நம்முடைய பங்கை விட நம்முடைய வீட்டு பெண்களுடைய பங்கு தான் அதிகம். ஆகவே இந்த செய்திகளை பெண்களிடத்தில் கொண்டு போய் சொல்லி நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அவர்களை பாதுகாக்க வேண்டும், எப்படி அவர்களை உண்மையான முஸ்லீம்களாக உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையை உருவாக்குவோம். வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. இஸ்லாத்தினுடைய, ஷரியத்தினுடைய ஒவ்வொரு நுணுக்கங்களுடைய மகத்துவங்களையும் விளங்கி அதனுடைய மகத்துவத்தை புரியக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தாவான அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.